பதினேழாம் அத்தியாயம். அசைவு. சிலர் பலத்த விசுவாசத்தோடும் வேதனை உள்ள கூக்குரலோடும் தேவனை நோக்கி மண்டாடுவதை நான் கண்டேன். அவர்களுடைய முகங்கள் வெளுத்து அவர்களுடைய மனத்தின் போராட்டத்தை வெளிப்படுத்தும் விசனமும் கவலையும் அடைந்திருந்தது. உறுதியும் பெரிய ஊக்கமும் அவர்களுடைய முகங்களில் விளங்கிச்சு. வியர்வையின் பெருந்துளிகள் அவர்களுடைய நெற்றிகளிலிருந்து விழுந்தன. வேளா வேளைகளில் அவர்களுடைய முகங்கள் தேவ உலகின் அடையாள குறிகளினால் பிரகாசமடைந்திருக்கும். பிறகு திரும்பவும் பக்தி வினயமும் ஊக்கமும் கவலையுமுள்ள பார்வை காணப்படும். அவர்கள் கண்கள் தங்களைச் சுற்றியுள்ள இருளை கவனிக்கவும், அவ்விதம் அவர்கள் தேவனை நம்பாமல் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவும் தக்கதாகப் பொல்லாத தூதர்கள் இயேசுவை அவர்கள் பார்வைக்கு மறைத்துக் கொள்ளுகிற அந்தகாரத்தால் அவர்களைச் சுற்றி நெருங்கினார்கள். அவர்கள் கண்கள் உயர நோக்கிக் கொண்டிருந்ததால் மாத்திரம் அவர்கள் தப்பினார்கள். தேவருடைய ஜனங்களை பாதுகாக்க தெய்வ தூதர்கள் கட்டளை பெற்றிருந்தார்கள். பொல்லாத தூதர்களின் கெட்ட காற்று கவலை நிறைந்த இவர்களைச் சுற்றி நெருக்கின போது அக்கனத்த இருளை போக்குவதற்கு பரம தூதர்கள் தங்கள் செட்டைகளை அவர்கள் மேல் ஓயாமல் வீசிக் கொண்டிருந்தார்கள். ஜபத்தில் நின்றவர்கள் இடைவிடாமல் ஊக்கமாய் மன்றாடின போது இடைக்கிடையே இயேசுவிடமிருந்து ஒரு ஒளிரேகை வந்து அவர்களுடைய இருதயங்களை தைரியப்படுத்தி அவர்களுடைய முகங்களை பிரகாசிப்பித்தது. வேதனையுடன் போராடும் அவ்வேளையில் சிலர் பங்கு பெறவில்லை என்று நான் கண்டேன். அவர்கள் நிர்விசாரமும் அஜாக்கிரதையும் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் தங்களைச் சுற்றியுள்ள இருளை எதிர்த்து நிற்காததினால் அது அவர்களைச் சுற்றிலும் கனத்த ஒரு மேகம் போல் மூடிக்கொண்டது. தேவ தூதர்கள் இவர்களை விட்டுவிட்டு ஊக்கமாய் மன்றாடி நின்றோருக்கு உதவி செய்யப் போனார்கள். தங்கள் முழு பலத்தோடும் பொப்பொல்லாத தூதர்களை எதிர்த்து போராடினவர்களும் இடைவிடாமல் தேவனை நோக்கி கூப்பிட்டு தங்களுக்கு தாங்களே இயன்ற மட்டும் உதவி செய்து கொள்ளும்படி பிரயாசப்பட்டவர்களுமான அனைவருக்கும் சகாயம் புரிவதற்கு தேவ தூதர்கள் திவிரித்து சென்றதை நான் கண்டேன். ஆனால் எவரவர் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள யாதொரு முயற்சியும் எடுக்காதிருந்தார்களோ அவர்களை தேவ தூதர்கள் விட்டுவிட்டார்கள். நான் அவர்களை பிறகு பார்க்கவில்லை. நான் கண்ட அசைவின் அர்த்தம் என்ன என்று கேட்டபோது அது லவோதிகேயருக்கு உண்மையுள்ள சாட்சியின் ஆலோசனைப்படி கூறப்பட்ட நேர்மையான சாட்சியினால் ஏற்படும் என்று எனக்கு காண்பிக்கப்பட்டது. இதை எவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுடைய இருதயத்தில் அது கிரியை செய்து பிரமாணத்தை உயர்த்தவும் நேர்மையான சத்தியத்தைக் காண்பிக்கவும் அவனை வழிநடத்தும். சிலர் இந்த நேர்மையான சாட்சியை பொறுக்க மாட்டார்கள். அவர்கள் அதற்கு விரோதமாய் எழும்புவார்கள். இதுவே தேவனுடைய ஜனங்களுக்குள் ஓர் அசைவை உண்டாக்குகிறதாயிருக்கிறது. உண்மையுள்ள சாட்சியினால் கூறப்பட்டது அரைவாசி கவனிக்கப்படவில்லை என்று கண்டேன். சபையின் கதியை தீர்மானிக்கும் அந்த பக்தி வினய சாட்சி மொழி அற்பமாயெண்ணப்பட்டிருக்கிறது அல்லது முழுவதும் அவமதிக்கப்பட்டிருக்கிறது. இச்சாட்சி மொழி பூரண மனந்திரும்புதலை உண்டாக்க வேண்டும். அதை உண்மையா ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் அதற்கு கீழ்ப்படிந்து சுத்தமாக்கப்படுவார்கள். கவனித்துக் கேள் என்று தூதன் சொன்னான். சீக்கிரத்தில் நான் பலகீத வாத்தியங்கள் இன்னிசையுடன் இன்பமாய் தொனிக்கும் போல ஒரு சத்தம் கேட்டேன். இதற்கு முன் கேட்டுள்ள எந்த கீதராகமும் அதற்கு நிகராகாது. அன்றியும் அது இரக்கம் உருக்கம் நிறைந்து உள்ளதையும் பரிசுத்த சந்தோஷத்துடன் பரவசப்படுத்துகிற தாயும் இருந்தது. நான் பெரும் வியப்பும் பூரிப்பும் அடைந்தேன். நோக்கிப்பார் என்று தேவதூதன் சொன்னான். அப்போது பலமாய் அசைக்கப்பட்டிருந்த முன்னான அக்கூட்டத்தை நான் திரும்பவும் பார்த்தேன். ஆவியின் வேதனையினால் முன்னால் அழுது ஜபித்தோர் எனக்கு காண்பிக்கப்பட்டார்கள். அவர்களை சுற்றி பாதுகாத்திருந்த தேவ தூதர்களின் கூட்டம் இரட்டிப்பாயிற்று. பின்னையும் அவர்கள் சிரசு முதல் பாதம் வரை ஒரு ஆயுதம் தரித்திருந்தனர். போர் வீரரின் கூட்டத்தைப் போல அவர்கள் அணிவகுத்து சென்றனர். அவர்கள் சகித்த கடும் போரை மனவேதனையுடன் கடந்து சென்ற போராட்டத்தை அவர்கள் முகத்தோற்றம் வெளியிட்டது என்றாலும் கொடிய மனவேதனை அடைந்து காணப்பட்ட அவர்கள் முகங்கள் இப்போது பரம வெளிச்சத்தினாலும் மகிமையினாலும் பிரகாசித்தன. அவர்கள் ஜெயம் பெற்றிருந்தனர். அவர்கள் உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரமும் பரிசுத்த சந்தோஷமும் பொங்கிற்று.
இக்கூட்டத்தினரின் இலக்கம் குறைவுபட்டிருந்தது.
சிலர் அசைக்கப்பட்டு வழியிலே விடப்பட்டனர். வெற்றியடையும் இரட்சிப்பையும் தகுந்த விதம் மதித்து அதற்காக ஊக்கமாய் போராடினவர்களுடன் சேராதிருந்த அந்த நிர்விசாரிகள் அதை அடையவில்லை. அவர்கள் பின்னால் இருளிலே விடப்பட்டார்கள். அவர்களுடைய இடங்களை உடனே சத்தியத்தைப் பற்றிக் கொண்டு கூட்டத்தோடு சேர்ந்த மற்றவர்கள் வந்து நின்றார்கள். பொல்லாத தூதர்கள் இன்னும் அவர்களை சுற்றி நெருக்கியும் அவர்கள் மேல் அவர்களுக்கொரு வல்லமையும் இல்லாதிருந்தது. ஆயுதமாயுதம் தரித்திருந்தோர் மகா வல்லமையுடன் சத்தியத்தை கூறி அறிவிக்கிறதை நான் கேட்டேன். அது பலன் செய்தது. சில மனைவிகள் தங்கள் புருஷரோடும் சில பிள்ளைகள் தங்கள் பெற்றோரோடும் அநேகர் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். சத்தியத்தை கேட்க விடாமல் தடை செய்யப்பட்டிருந்த உத்தமர் இப்போது அதை ஊக்கமாய் கேட்டார்கள். இனத்தாரைப் பற்றிய பயமெல்லாம் பறந்து போயிற்று. சத்திய மாத்திரம் அவர்களுக்கு அரிய பெரிய காரியமாயிருந்தது. அவர்கள் சத்தியத்திற்காக பசியாகவும் தாகமாகவும் இருந்தார்கள். ஜீவனை விட அது அவர்களுக்கு அதிக அருமையாயிருந்தது. இந்த பெரிய மாறுதல் உண்டானதற்கு மமுகாந்திரம் என்ன என்று நான் கேட்டேன். அதற்கு தூதன் சொன்னதாவது, அது பின்மாறியும் கர்த்தரின் சந்நிதானத்திலிருந்து வரும் இளைப்பாறுதலும் மூன்றாம் தூதனுடைய பலத்த சத்தமுமாயிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களிடம் பெரிய வல்லமை இருந்தது. தூதன் நோக்கி, பார் என்றான். நான் திரும்பி துன்மார்க்கரை அல்லது அவிசுவாசிகளை பார்த்தேன். அவர்கள் அனைவருக்கும் அமைதலில்லை. தேவனுடைய ஜனங்களிடத்தில் காணப்பட்ட வைராக்கியமும் வல்லமையும் அவர்களுடைய கோபத்தை மூட்டிவிட்டது. குழப்பம் எங்கும் குழப்பமாயிருந்தது. தேவ வல்லமையும் வெளிச்சத்தையும் பெற்றிருந்த அக்கூட்டத்தினருக்கு விரோதமாக ஒழுங்குகள் செய்யப்பட்டதைக் கண்டேன். அவர்களை சுற்றி கனத்த இருள் மூடினது என்றாலும் அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் அவரை நம்பி உறுதியாய் நின்றார்கள். அவர்கள் தத்தளித்திருந்ததை நான் கண்டேன். தேவனே, உமது சித்தமாகக் கடவது. உமது நாமத்துக்கு மகிமையுண்டாக. உமது ஜனங்கள் தப்பிப் பிழைப்பதற்கான ஒரு வழியை உண்டாக்கி அருளும். எங்களை சுற்றியுள்ள புறஜாதிகளை நின்று எங்களை விடுவியும். அவர்கள் எங்களை மரணத்திற்கு என்று நியமித்திருக்கிறார்கள். ஆனால் உமது புயம் இரட்சித்து அருளக்கூடும் என்று அவர்கள் இரவும் பகலும் கூப்பிட்டார்கள். சகலரும் தங்கள் அபாத்திரத்தன்மையை ஆழ்ந்து உணர்ந்தவர்களாய் காணப்பட்டதுமன்றி தேவனுடைய சித்தத்துக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தும் காணப்பட்டார்கள். எங்கிலும் அவர்கள் ஒவ்வொருவரும் யாக்கோபைப் போல இரட்சிப்புக்காக ஊக்கமாய் ஜெபித்து போராடினார்கள். அவர்கள் ஊக்கமாய் கூப்பிட ஆரம்பித்ததும் பரிதாபத்துடன் தேவ தூதர்கள் அவர்களை போய்விடுவிக்க விரும்பினார்கள். ஆனால் அதிகாரமுள்ள நெட்டையான ஒரு தூதன் அவர்களை போகவிடவில்லை. அவன் சொன்னதாவது, தேவ சித்தம் இன்னும் நிறைவேறவில்லை. அவர்கள் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். அவர்கள் அந்த ஸ்நானத்தை பெற வேண்டும். சீக்கிரம் வானங்களையும் பூமிகளையும் அசையச் செய்த தேவ சத்தத்தை நான் கேட்டேன். ஒரு பலத்த பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. எங்கும் கட்டடங்கள் விழுந்தன. பிறகு நான் கம்பீர வெற்றியின் சத்தம் பலமாயும் தெளிவாயும் ராகத்துடனும் முழங்கக் கேட்டேன். சற்று நேரத்துக்கு முன்னால் எவ்வளவோ இடுக்கண்களிலும் அடிமைத்தனத்திலும் இருந்த அக்கூட்டத்தை நான் பார்த்தேன். அவர்களுடைய சிறையிருப்பு நீங்கிற்று. மகிமையான ஒரு வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசித்தது. அப்பொழுது அவர்கள் எவ்வளவு சிறப்பாய் காணப்பட்டார்கள். கவலை சோர்வின் குறிகள் எல்லாம் போய் அவர்களுடைய முகங்கள் சுகமாயும் சுந்தர வடிவமாயும் காணப்பட்டன. அவர்களை சுற்றிலுமுள்ள புறஜாதிகளான அவர்களுடைய சத்துருக்கள் செத்தவர்கள் போல் விழுந்தார்கள். இரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மேல் பிரகாசித்த ஜோதியை சகிக்கக் கூடாதிருந்தது. இயேசு வானத்தின் மேகங்கள் மேல் காணப்படும் அளவும் இந்த வெளிச்சமும் மகிமையும் அவர்கள் மேல் நிலைத்திருந்தது. உண்மையுள்ள புடமிட்ட அக்கூட்டத்தார் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்டார்கள். கல்லறைகள் திறவுண்டன. பரிசுத்தவான்கள் அழியாமையை தரித்தவர்களாய் மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் ஜம் ஜெயமென ஆர்ப்பரித்துக் கொண்டு வெளிப்பட்டனர். அன்றியும் அவர்கள் உயிரோடிருக்கும் பரிசுத்தவான்களோடே தாங்கள் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்பொழுது மானிட நாவுகளிலிருந்து ஜெயகீதங்கள் இனிமையாய் எழும்பின.